முக்கியமான காரியங்களுக்காக நாம் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய இரட்சகர் நம்மை வழிநடத்தி வந்துகிட்டு இருக்கிறார். அந்த ஆயத்தமாக்குற காரியங்களின் நிமித்தமாக நாம் நமக்கு தேவையான ஆவிக்குரிய பிரயோஜனத்திற்கு தேவையாகவும் நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ளவும் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை உணர்ந்து கொள்ளவுமாக தேவன் அனுதினமும் நம்மை போஷித்து வருகிறார். இன்றைக்கும் கூட இரண்டு சீமோன்கள் என்ற தலைப்பில் நாம் நம்முடைய ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நாம் பார்க்கலாம். மிகவும் சிறிய காரியமாக இருந்தாலும் மிகவும் ஆழமான விஷயமா இருக்குது. அதனால நாம் கொஞ்சம் தொடர்ந்து பார்க்கலாம். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவோடைய அந்த கடைசி காலகட்டங்கள்ல அவருடைய வாழ்க்கை காரியங்கள் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, கடைசி நாட்கள், அவர் மரணத்தை நெருங்கின அந்த கடைசி நாட்கள் மிகவும் சரீரமும் மற்றும் மன அழுத்தம் நிறைஞ்ச காரியமாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு வசனம் படிச்சுக்கலாம், லூக்கா 21 அதிகாரத்துல 37 இருந்து ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். 37-38 படிச்சா போதும். 37-38, பகல் முழுக்க புல் டூட்டி, முழு வேலை தேவாலயங்கள்ல அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் ராக்காலங்களில் ஒளிவு மறை மலையில போய் தங்கினாரு, அதுக்கிடையில சீசர்களுக்கு பேசணும், எல்லாத்துக்கும் மேல அப்பா கூட தொடர்பு கொள்ளணும், இந்த மாதிரி காலகட்டங்கள் இருந்தது. அதிகாலமே அடுத்த நாள் அதிகாலையிலேயே ஜனங்கள் எல்லாரும் முன்னாடி கூட வந்துடுறாங்க, அவருக்கு அவருடைய பேச்சை கேட்க ஆயத்தமா இருக்கிறாங்க. அது எல்லாமே நீங்க அந்த ஒரு குறைந்த பட்ச காலங்கள்ல, அதாவது அவருடைய மரணத்தை நெருங்குற அந்த கடைசி காலகட்டங்கள்ல கிறிஸ்து இயேசுவுக்கு மிகவும் நெருக்கடியாகவே இருந்துச்சு. அவர் வேலைகளும் கூட மிகவும் அவசியமும் அவசரமுமானதாகவும் இருந்துச்சு அந்த கடைசி நாட்களுடைய வேலைகள். அதனால சரீரம் மற்றும் மன அளவுல அவருக்கு அழுத்தம் அதிகமாகவும் இருந்தது. பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தையும் சித்தத்தையும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிறைவேற்றணுங்கிற வாஞ்சையும் வேகமும் இருந்துச்சு. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அதுக்கு பின்பாக இந்த ஒரு சில காரியங்களுக்கு பின்பாக, வசனங்களுக்கு பின்பாக நம்ம படிச்சு பார்த்தோம்னா, அப்புறம் பஸ்கா வந்துடும், அந்த பஸ்கா வந்துடும், பஸ்காவை அங்க மேல் வீட்டறையில சீசர்களோட பஸ்கா பூசிப்பார். அதுக்கப்புறமாக அவங்க மத்தியில ஒரு நீண்ட ஒரு சொற்பொழிவு நடக்கும், அவங்க கிட்ட பேசுவாரு. அதற்கு பின்பாக என்ன ஆகும்னா, கெத்செமனே தோட்டத்துக்கு சீசர்களோட வந்துருவாரு. கெத்செமனே தோட்டத்துல வந்து அவர் தன்னுடைய சுய ரட்சிப்புக்கான காரியங்களை நினைச்சு மிகுந்த வியாகுலப்படவும் வருத்தப்படவும் தொடங்குவாரு. அங்க அந்த கட்டம் மிகவும் நெருக்கடியா, ரொம்ப அந்த அழுத்தத்தின் உச்சக்கட்ட நேரமாக இருந்துச்சு அந்த தருணம். அதுக்கு பின்பாக முத்தத்தினால காட்டி கொடுக்கப்பட்டார். யூதாஸ் காரியத்து மூலமாக காட்டி கொடுக்கப்பட்ட கிறிஸ்து ஆயுதமே இல்லாம நிராயுதபாணியாக நிற்கும் போது ஆயுதம் தாங்கின ஒரு கும்பல் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிச்சு, கைது பண்ணிச்சு, கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அங்க முன்பின் விசாரணையில, விசாரணைங்கிற பேர்ல விசாரணை நடந்துச்சு. ஆனா அவரை அடிச்சாங்க, அவமரியாதை பண்ணாங்க, முகத்துல துப்புனாங்க, என்ன என்ன காரியங்கள் செய்ய முடியுமோ எல்லா விதமான அக்கிரமமான காரியங்களும் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக அவரை அவமரியாதைப்படுத்தின காரியங்கள் சகல காரியங்களும் செய்தாங்க. அடித்துறது, துப்புறது, உதைக்கிறது, மிதிக்கிறது, சகல காரியங்களும் அவரை செய்தாங்க. அவர் அமைதியாக இருந்தார். அந்த காலகட்டங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அடுத்த நாள் காலையில, அந்த நைட்லாம் அடி, அடுத்த நாள் காலையில விசாரணை, அடுத்த நாள் காலையில அவர்கிட்ட சிலுவையை சுமத்தி எருசலேம் நகர வீதிகளில் இழுத்துட்டு போறாங்க அடுத்த நாள் காலையில. இது சுருக்கமாக நாம் பார்க்கிறோம், வசனங்கள்ல நிறைய படிச்சிருக்கிறோம். சிலுவையை சுமந்துட்டு அவர் போகும்போது அந்த யோவான் சொல்வார் பாருங்க, 19:17 வசனம், யோவான் 19:17. கிறிஸ்து இயேசு அவருடைய சிலுவையை சுமந்துட்டு அவர் போறார். யோவான் சொல்லும் போது அவர் தாமே தன்னுடைய சிலுவையை சுமந்துட்டு போனாரு அப்படின்னு இருக்கும் அந்த வசனங்களை பார்க்கும்போது. அப்படி அவர் சிலுவையை சுமந்துட்டு எருசலேம் நகர வீதிகளில் போகும்போது, எருசலேம் நகரத்தில் இருக்கிற அந்த வடக்கு வாசல் அந்த இடத்துக்கிட்ட போகும்போது ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் தான் மத்தேயு 27:32 வசனத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கும். அப்ப வந்து சிரேனே ஊரனை சேர்ந்த சிரேனே ஊரனாகிய சீமோன் என்பவர் அப்படிங்கிற ஒரு மனுஷனை பிடிச்சு கிறிஸ்து இயேசுடைய சிலுவையை சுமக்கிறதுக்கு அவரை பலவந்தப்படுத்தினாங்க. பாருங்க, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அந்த பாரம் நிறைஞ்ச சிலுவையை நைட்டு முழுக்க அடி, உடல் பூரா வேதனை, பாரம் நிறைஞ்ச அந்த சிலுவையை காலையில சுமந்துட்டு அவர் கொல்கத்தாவுக்கு போகணும். அப்படி கொல்கத்தாவுக்கு போகும்போது அவர் போறதுக்குள்ள அவருடைய அவருடைய சோர்வு அவருடைய காரியங்கள்லாம் பார்த்துட்டு போர் சேவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இவருடைய சிலுவையை மாட்டி சுமக்கிறதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்றாங்க. அப்படி மாட்டி சுமந்து அவருக்காக சிலுவையை சுமந்துட்டு வர்றதுக்காக ஒரு மாற்று ஆளை ஏற்பாடு பண்றாங்க. கிறிஸ்து இயேசு தன்னுடைய 3.5 வருஷ ஊழியத்துல, அவர் பரிபூர்ண மனுஷர் தான், 3.5 வருஷ ஊழியத்துல அவர் தன்னுடைய ஆத்மாவை மரணத்துல ஊற்றினாருங்கிற வசனத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தனக்கு இருந்த அந்த பரிபூர்ணத்துவத்தை பலவீனப்பட்ட மனுஷர்களுக்கு அவர் கொடுத்து 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 கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால அந்த பரிபூர்ண சரீரத்துக்கு கூட ஒரு எல்லை இருந்துச்சு. அந்த அது அது அதனுடைய பலம் ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருந்தது. அது கூட அவர் சோர்ந்து போகிற நிலைமை ஆயிடுச்சு. சங்கீதம் 73:26 சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறின காரியம் அது. சங்கீதம் 73:26, என் மாம்சமும் மாண்டு போகுது, என்னுடைய இருதயமும் மாண்டு போகுது. என்னுடைய மாம்சம் மாண்டு போகுதுன்னா, பரிபூர்ணமாக மனுஷராய் இருந்த கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த பரிபூர்ணத்தை பலவீன மனுஷனுக்கு கொடுத்துட்டு அந்த பலவீனத்தை தன்னுடைய சரீரத்துல இவர் ஏற்றுக்கொண்டதுனால அந்த வசனத்தோடைய பகுதி சொல்லுது பாருங்க, என்னுடைய மாம்சமும் மாண்டு போயிருது, அதன் நிமித்தம் என் இருதயமும் மாண்டு போகுது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு கிறிஸ்துவோடைய காரியங்கள். அந்த வார்த்தைகள்லாம் அங்க நிறைவேறிச்சு. அவருடைய ஒவ்வொரு நடைவேனாங்க நடக்கும் போது, சிலையை சுமந்துட்டு நடக்கும் போது அவர் தள்ளாடினார்னா, அவருடைய நடைகள் வேணா நடக்கும் போது தள்ளாடி இருக்கலாம், ஆனா அப்பா கூடவே இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் தள்ளாடவே இல்லை, அதுல ஸ்ட்ராங்கா இருந்தார். அந்த வசனத்துல நம்ம அதுல படிக்கிறோம். அப்படி அவரு நடந்து போகும்போது போர் சேவகர்களுக்கு கூட, போர் சேவகர்கள் போறாங்க அவங்களோட கூட, ஜனக்கூட்டத்தோட கூட ஒரு மனுஷன் கூட போறாரு. கிறிஸ்து இயேசு சிலுவை சுமந்துட்டு போகும்போது அவருக்கு பின்னாடி ஒரு மனுஷன் வேடிக்கை பார்த்துட்டு கூட போறாரு. அவரு தான் அந்த சிரேனே ஊரை சேர்ந்த, சிரேனே அப்படிங்கிற ஊரை சேர்ந்த சீமோன். அவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்துட்டு போகும்போது பின்னாடி வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தவரு. அப்படி இவர் ஒருவேளை எங்க எப்படி அங்க வந்திருக்கலாம் அப்படின்னா, பேதுரு அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள்ல சொன்னது சொல்லப்பட்டிருக்கிறது போல சிதறி அடிக்கப்பட்ட யூதர்கள்ல இவரும் ஒருத்தரா இருந்திருக்கலாம். பஸ்காவை கொண்டாடுறதுக்காக எருசலேம் நகரத்துக்கு வந்து அங்க தங்கி இருந்திருக்கணும். ஏதோ ஒரு காரியத்துக்காக பட்டணத்துக்குள்ள அவர் உள்ள வந்தவர். உள்ள வரும்போது கிறிஸ்து இயேசுவை சிலுவை சுமந்துட்டு போற காட்சி அந்த அவருக்கு பின்பாக அவரும் அப்படியே போயிருக்கிறார். பாருங்க, இதுல ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்குது. அந்த இடத்துல திடீர்னு ரோம போர்ச்சவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த சிறைனை ஊரை சேர்ந்த சீமோனை பிடிச்சு, நீங்க இவரு கூட இவருடைய சிலுவையை கொஞ்சம் தூக்கிட்டு வாங்க, சுமந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பலவந்தம் பண்றாங்க. இவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக எருசலேமுக்கு வந்தவர், பஸ்கா கொண்டாடணும் அப்படிங்கிற காரியத்துக்காக, தேவனுடைய அந்த பிரமாணத்துக்காக கீழ்பட்டு வந்தவர் இவரு. இவருக்கு இருக்கிற வேலைகள் நிமித்தம் இவர் வந்திருக்கிறாரு. ஆனா எருசலேம்ல திடீர்னு இவருடைய வேலையே மாறி போயிருது. இவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு இப்படி ஒரு மனுஷனுக்கு அவருக்கு பின்பாக நாம சிலுவையை சுமந்துட்டு போகணும் அப்படிங்கறத நினைச்சு இவர் வந்திருக்கவே மாட்டாரு. திடீர்னு வந்திருக்கிறாரு, அந்த பகுதியில வந்திருக்கிறாரு. வந்த நேரத்துல இவர் மட்டும் எப்படி அந்த அவ்வளவு ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில சிரேனை ஊரை சேர்ந்த சீமோன் மட்டும் எப்படி அந்த போர் சேவர்கள் கண்ணப்பட்டிருக்க முடியும்? ஒருவேளை போர் சேவகர்கள் அந்த சிலுவையை மாத்தி சுமக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு நினைச்ச அந்த நேரத்துல அப்படியே பாக்குறாங்க. பார்த்த உடனே சிரேனை ஊரை சேர்ந்த சீமோனை பிடிச்சு சிலுவையை சுமக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. ஒருவேளை இவங்க சிறைய ஊரை சேர்ந்த சீமோன் வேறொரு வாசல் வழியா வந்திருந்தா கிறிஸ்துவ சந்திச்சிருக்க முடியாது. இல்லைனாக்க இவர் வேற பின்னாடி இன்னும் எங்கிட்ட வேற இடங்கள்ல தள்ளி நின்று இருந்தால் அப்படி இருந்தாலும் பட்டிருக்க முடியாது. இந்த ரோம போர்ச்சவர்கள் நிமிந்து பார்த்த இடத்துல அங்க இருக்கிறாரு. இவர் வேற எந்த பக்கம் நின்று இருந்தாலும், இல்லைன்னா ரோம் போர்ச்சவர்களுடைய பார்வை வேற பக்கம் திரும்பி இருந்தா கூட சிறைய ஊரை சேர்ந்த சீமோன் அவங்க கண்ணிலே பட்டிருக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது இது எப்படி நடக்கும், இது எப்படி சம்பவிக்கும் அப்படின்னு நம்ம ஒருவேளை நினைக்கலாம், என்னலாம் நம்முடைய இஷ்டப்படி. ஆனா அனந்த ஞானமுள்ள தேவன் மிகுந்த அவருடைய ஞானமாகிய தெய்வீக திட்டத்துல நடத்தும் போது தேவனே இந்த காரியங்களை முழுக்க முழுக்க செய்திருக்கிறார். சிறேனை ஊரை சேர்ந்த சீமோன் ஏதோ யதார்த்தமாக வந்துட்டதாகவும் திடீர்னு ஒரு கண்ணிலப்பட்டு கலந்துகிட்டதாகவும் நாம படிக்கும் போது நினைக்கிறோம். ஆனா முழுக்க முழுக்க இது தேவனுடைய தெய்வீக திட்டமா இருக்குது. சிறேனை ஊரை சேர்ந்த சீமோன் அந்த இடத்துல வரவும் ரோம போர் சேவர்களுக்கு அந்த எண்ணம் வரவும் அவங்க நிமிந்து பார்க்கும் போது சீமோன் கண்ணிலப்படவும் அவங்க கூப்பிட்டு கிறிஸ்து சிலுவைய தூக்கிட்டு வர்றதுக்கு அவரை நிர்பந்தம் பண்ணவும் இந்த காரியங்கள் எல்லாமே யதார்த்தமான காரியங்கள் இல்ல, தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படி நடந்த காரியங்கள். கிறிஸ்து இயேசுவை கூட அநேகம் பேர் தொடர்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. எப்படின்னா நிறைய அற்புதமான சந்தர்ப்பங்கள் நடந்துச்சு, நிறைய லேசான சந்தர்ப்பங்கள் நடந்துச்சு, அதாவது இன்னும் வியாதிகளை குணமாக்குற சந்தர்ப்பங்கள் நடந்துச்சு, எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் நடந்துச்சு. உதாரணமா சொல்ல போனா சமாரியா ஸ்திரீ அவங்க பாருங்க திடீர்னு சந்திச்சாங்க அவரு. அதே போல இந்த கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிச்சுட்டு தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிச்சுட்டு அதை ஒரு மனுஷன் கொடுப்பாரு, அதை ஒரு மனுஷன் வாங்கி சுருட்டி வைப்பாரு. இந்த மாதிரி திடீர் திடீர்னு யார் யாரோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆயிரக்கணக்கான சந்தர்ப்பங்களை கிறிஸ்துவ சந்திக்கிறதுக்கும் அவர்கிட்ட பேசுறதுக்குமான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருந்துச்சு. இன்னும் குணப்படுத்துற காரியங்கள் எல்லாம் அநேகம் பேர் வந்து அவர் பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை அவரை குணப்படுத்தினாரு. இப்படி இயேசுவோட தொடர்பு வைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருந்துச்சு, வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதே போல சிறேனை ஊரை சேர்ந்த சீமோனும் இந்த ஒரு வாய்ப்புக்குள்ள இந்த இடத்துல வந்திருக்கிறார். நாம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சீமோன் பேதுரு, இந்த சிறேனை ஊரை சேர்ந்த சீமோன் பத்தி இப்ப லேசா பார்த்தோம். சீமோன் பேதுரு, இந்த சீமோன் பேதுரு எப்படிப்பட்டவர்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் நெருக்கப்பட்ட நெருங்கினவரா இருந்தவர்னா எந்த அளவுக்குனா எல்லா காரியங்களிலும் முன்பாக வந்து நின்றவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவு கிட்ட. அதாவது முதன்மையான அப்போஸ்தலன் அப்படி கூட சொல்லலாம். இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்த நெருக்கத்துல இவர் அப்படி இருந்தார். ஆனா தன்னுடைய எஜமானனுக்கும் ஒரு முக்கியமான நேரம், கிறிஸ்துவுக்கு ஒரு முக்கியமான காலகட்டங்கள்ல ஏன் இந்த சீமோன் பேதுரு வல்ல சிறேனே ஊரை சேர்ந்த சீமோன் வந்து அங்க அட்டனாகிறாரு? எல்லா காலத்திலையும் எல்லா நெருக்கடியிலையும் நான் உங்க கூட இருப்பேன், உங்க செத்தாலும் உங்களை நிமித்தம், அதாவது அந்த வார்த்தை படிங்க நீங்க லூக்கா 22:33. பாத்தீங்களா, காவலிலும் ஜெயில போட்டாலும் சரி நான் உங்க கூட தான் இருப்பேன், சாவிலும் ஒருவேளை சாக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி நான் உங்க கூட தான் இருப்பேன், எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், அது மாறவே மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமோன் எவ்வளவு தைரியமா பேசுறாரு. இவருடைய வார்த்தை இவருடைய பேச்சின்படியே இவர் செயல்பட்டிருந்தா, தான் சொன்ன வார்த்தையின்படியே உண்மையாகவே பேதுரு நடந்திருந்தா அன்றைக்கு கிறிஸ்து இயேசுவோடைய சிலுவையை சுமக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வேற யாருக்குமே போயிருக்காது. ஏன்னா கிறிஸ்து கூடவே தான் இவர் இருந்திருக்கிறாரு. சிலுவையை சுமந்துட்டு போகும்போது கூட, எருசலேமின் வீதியில சிலுவையை சுமந்துட்டு போகும்போது கூட, ஒருவேளை சீமோன் பேதுரு சொன்ன வார்த்தையின்படி அவருக்கு பின்பாகவே அழுதுட்டோ இல்ல ஏதோ பேசிட்டோ ஏதோ ஒரு காரியங்கள்ல பின்னாடியே போயிருந்தா போர் சேவகர்கள் வேற ஆளவே தேடி இருக்க மாட்டாங்க. இவரு தான் இவருக்கு நெருக்கமானவராகவே தெரிகிறாரு, கூடவே வந்துட்டு இருக்கிறாரு, இவரே கூப்பிட்டு கொஞ்ச நேரம் சிலுவை சுமக்க சொல்லலாம் அப்படின்னு ஈஸியா செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா சீமோன் பேதுரு அங்க வரவே இல்ல. சிறேனே ஊரை சேர்ந்த சீமோன் தான் அந்த இடத்துல வர்றாரு. சீமோன் பேதுரு எங்க போனார்னா அவருடைய நிலைமை அந்த சமயத்துல கிறிஸ்து இயேசு சிலுவையை தூக்கிட்டு எருசலேம் நகரத்துல வீதிகளில் நடந்துகிட்டு இருந்த போது அவருடைய நிலை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா லூக்கா 22:61. பாருங்க இந்த ஒரு கட்டத்துல பேதுரு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா, இவர் சிலுவை சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு, ஆனா பேதுரு எப்பேற்பட்டவரா இருக்கிறாருன்னா மனம் நொறுங்கி போனவரா, மனம் கசந்து அழுது 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 அழுதுட்டு இருக்கிறாரு. அவரு ஒரு இடத்துல இருக்கிறாரு, இவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு. சீமோன் பேதுருடைய நிலை பாருங்க, எந்த சூழ்நிலையில நான் உங்களோட இருப்பேன்னு சொன்ன சீமோன் பேதுருடைய நிலை எங்க போயிடுச்சுன்னா தனியா போயிடுச்சு. அவர் தான் கிறிஸ்துக்கு முன்பாக தான் அவரை மறுதளிச்சு பேசின சகல வார்த்தைகளையும் நினைச்சிட்டு அந்த காரியங்கள்லாம் குறிச்சு அவர் எச்சரித்த விஷயங்கள்லாம் குறிச்சு நினைச்சு 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 மனம் கசந்து அழுதாருன்னா ரொம்ப எண்ணி 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 கண்ணீர் விட்டுருக்கிறார் சீமோன் பேதுரு. அந்த அளவுக்கு அழுதிருக்கிறார். ஏன்னா அவரு கிறிஸ்து சொல்றாரு பேதுரு நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில அறிவுரைகள்லாம் சொல்லும் போது பேதுரு அதை எப்படி எடுத்துக்கிறாருன்னா மற்ற நேரத்தை போலவே அந்த இடத்துலயும் இல்லாண்டவரே நான் என்ன ஆனாலும் நானும் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு இவர் சொல்றாருன்னா, அப்ப ஏதோ கிறிஸ்து தேவையில்லாம பேசுற மாதிரியும் அதை எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு தனக்கு பலன் இருக்கிற மாதிரியும் பேதுரு இந்த இடத்துல தன்னுடைய சுயபலத்தை நம்பி பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா கிறிஸ்து அவருக்காக பரிந்து பேசுறாரு, பேசிருக்கிறாரு. அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவருக்காக வேண்டிக்கிறார். இப்போ சீமோன் பேதுரு அதை எல்லாத்தையும் நினைச்சு மனம் கசந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. அழுதுகிட்டு இருந்து அது ஓடி மறைஞ்சு அவர் எங்கேயோ ஒரு தனி இடத்துல போய் அழுதுகிட்டு இருக்கிறார். ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சீமோன் பேதுரு விஷயத்துல நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை, கிறிஸ்துவுக்கு பின்னாடி சிலுவை தூக்கிட்டு போகிற அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை சீமோன் பேதுரு, அவர் கூடவே இருந்த சீமோன் பேதுரு இழந்து போயிட்டார். இன்னொரு தடவை அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது எந்த காலத்திலையும். ஏன்னா இன்னொரு முறை கிறிஸ்து சிலுவை சுமந்துட்டு போக போறதும் இல்ல, அதுக்கு ஒரு வாய்ப்பும் வரப்போறதும் இல்ல. ஆனா அந்த வாய்ப்பை சுத்தமா அவரு விட்டுட்டாரு. ஆனா இந்த சூழ்நிலையில அவருடைய அடிச்சுவட்ட பின், அதாவது கிறிஸ்துக்கிட்ட பின்னாடி அவர் சிலுவையை சுமந்துட்டு போறதையும், அவரோட அவமானத்தை தாங்கிக்கிறதையும், அவருடைய ஒவ்வொரு அடியும் அவருடைய கண்ணுல பார்த்து, இவர் மேல அடி இல்ல, கண்ணுல பார்த்து அவருடைய கால் தடத்தை பின்னாடி எடுத்து வச்சு போறதுலயும் கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு சீமோன் பேதுரு அந்த இடத்துல விட்டுட்டார். எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க, அது எவ்வளவு பெரிய வாய்ப்புனா மிக முக்கியமான காலகட்டத்துல மிக முக்கியமான வாய்ப்ப எல்லா காலகட்டங்கள்லயுமே இருந்த சீமோன் பேதுரு தவற விட்டுட்டார். ஆனா யாரோ ஒருத்தர் முன்பின் தெரியாத சிறேனே ஊரை சேர்ந்த சீமோனுக்கு அந்த வாய்ப்பு போச்சு பாருங்க. அவங்களுக்காக, அந்த சீசர்களுக்காக, அவர் கூடவே இந்த சீசர்களுக்காக கிறிஸ்து எல்லாத்தையுமே செய்ய மனசா இருந்தார், எல்லா உபகாரங்களையுமே செய்ய மனசா இருந்தார். உதாரணமா சொல்ல போனா அவங்களுடைய கால்களை கூட கிறிஸ்து இயேசு கழுவினார். அப்படி எல்லா காலகட்டங்களையும் அவங்களுக்காகவே இருக்கிறேன்னு காட்டிக்கிட்ட கிறிஸ்துவுக்கு திடீர்னு ஒரு தேவை, திடீர்னு இல்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவருக்குன்னு ஒரு சேவை, அவருக்குன்னு அந்த கல்வாரி சிலுவையில சுமந்துட்டு போற அந்த ஒரு சேவை செய்யறதுக்கு, அதுல பங்கெடுத்துக்கிறதுக்கு கூடவே இருந்தவங்களால ஒருத்தர் கூட இல்லாம போயிடுச்சு, பங்கெடுத்துக்க முடியாம போயிடுச்சு. அதனால அவங்க பங்கெடுத்துக்க வாய்ப்பு இல்லாம முடியாம போயிடுச்சு. அதனால முன்பின் தெரியாத யாரோ ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு கைமாறி போச்சு. இது மிக முக்கியமான கட்டம், இது மிக மிக முக்கியமான காலகட்டம். சிறுநீர் ஊரை சேர்ந்த சீமோன் பேதுருவுடைய இடத்தை அந்த இடத்துல எடுத்துக்கிட்டார், அந்த இடத்துல எடுத்துட்டாரு. அந்த இடத்துலதான் சீமோன் பேதுருவுடைய பேரும் கூட எங்கேயோ எப்படியோ இருந்த சீமோன் பேதுரு, இது சிறேனை ஊரை சேர்ந்த சீமோனுடைய பேர் கூட வேதாகமத்துல ரெக்கார்ட் ஆயிடுச்சு, வேதாகமத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்குது. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க, அந்த ஒரு மிக முக்கியமான சூழ்நிலை. சீமோன் பேதுரு, சீமோன் சீமோன் வர்றதுனால நீங்க குழம்பிடக்கூடாது. பேதுரு அந்த கிறிஸ்துவுக்கு பின்னாடி சிலுவையை தூக்கிட்டு போற அந்த வாய்ப்பை மட்டும் அந்த நேரத்துல இழக்கல, மிக முக்கியமாக தன்னுடைய கிரீட வாய்ப்பே இழக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட அங்க இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு ஆச்சரியம்னா, கர்த்தர் அவருக்காக பரிந்து பேசினதுனாலதான் அந்த ஒரு மாபெரும் வாய்ப்பு, கிரீட வாய்ப்பு மீண்டும் பேதுருக்கு திரும்பி வந்துச்சு, மீண்டும் பேதுரு கூட்டி சேர்க்கப்பட்டார். அந்த வசனம் கூட நமக்கு ஞாபகம் இருக்கும், ஒருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிருன்னு சொல்லப்பட்டுகிற அந்த ஒரு வார்த்தை நமக்கும் இந்த இடத்துல நம்ம கூட மனசுல எப்பயுமே நினைச்சுக்கணும். ஏன்னா தேவனுடைய மிகுந்த கிருபையினால, இரக்கத்தினால, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு இந்த இப்போ அந்த வாய்ப்பு நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு மகா பிரசித்தமான விசுவாசத்தில் நாம இருக்கிறோம், நமக்கு முன்பாக அந்த வாய்ப்பு இருக்குதுன்னு நல்ல தைரியமா நாம நம்பிட்டு இருக்கிறோம். அந்த வாய்ப்பை நாம இவ்வளவு நம்முடைய கிரியைகளால பெற்றுக்கொள்ளல, தேவனுடைய கிருபையினால பெற்றுக்கொண்டோம். அந்த கிருபையிலேயே இவ்வளவு காலமும் இருந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பையும் நமக்கு முன்பாக தேவன் அங்கீகரிச்சு அனுமதிச்சு வச்சிருக்கிறார். இந்த சூழ்நிலையில அந்த வாய்ப்பை பாதுகாத்து வைக்கிறது மிகப்பெரிய மிகப்பெரிய காரியம். பெற்றிருக்கிற அந்த வாய்ப்பை பாதுகாக்கிறது மிகப்பெரிய காரியம். பாதுகாத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் முன்னேறது மிகவும் மிகவும் மேலான காரியமும் கூட. இப்ப நிறைய ஒருத்தர் சம்பாதிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணம் சம்பாதிச்சிட்டார்னா, அந்த பணம் சம்பாதிச்ச உடனேயே அவர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பணக்காரர் ஆயிட்டார்னா, சுத்தி இருக்கிற ஜனங்கள், ஒருவேளை அவர் மேல பொறாமை உள்ள ஜனங்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த பணத்தை அவர்கிட்ட இருந்து எப்படி எடுக்கணும், அந்த பணம் அவருக்கு இல்லாம போகணும். ஒருவேளை திருடுறவங்க கூட நினைக்கலாம், இவர்கிட்ட இருக்கிற இந்த பணத்தை எப்படி கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு, சுற்றி இருக்கிறவங்க, அவர் மேல பொறாமை இருக்கிறவங்க, பொறாமை உள்ள ஜனங்களுக்கு வரும். ஆனா அப்பதான் அவர் சம்பாதிச்ச பணத்தை பாதுகாக்கணும். மிக முக்கியமானது சம்பாதிக்கிறது பெருசு இல்ல, சம்பாதிச்சதை பாதுகாக்கணும். பாதுகாக்கிறது பெருசு இல்ல, அதை மேலும் பெருக்கணும். உனக்குள்ளதை பற்றி கொண்டேறேன்னு நமக்கு இந்த வார்த்தை நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்படுதுன்னா, அதுல மிக முக்கியமான எச்சரிப்பு என்னன்னா, கர்த்தருடைய கிருபையில, நம்முடைய கிரியைகள்னால இல்ல, கர்த்தருடைய கிருபையில இந்த நாள் வரைக்கும் அந்த கிருபையை தக்க வச்சுக்கிறதுக்கு தேவன் பலன் கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி மிக முக்கியமான காலகட்டங்கள்ல அதை மீண்டுமாக நாம் தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள் நிச்சயமாகவே நாம் எடுக்கணும். இல்லைனாக்கோ இவ்வளோ நாளா கட்டின அந்த ஒரு மிகப்பெரிய காரியம் ஒரு நிமிஷத்துல மாறி போறதுக்கு, அந்த வாய்ப்பே போறதுக்கு அந்த சம்பவம் கூட ஒரு காரணமா இருக்கும். சீமோன் பேதுருவுடைய சம்பவம் அந்த எச்சரிப்பு தான் இந்த இடத்துல நமக்கு கொடுக்குது. பாருங்க, அவரு அங்க அந்த வாய்ப்பு மட்டும் இழந்து, அதாவது கிறிஸ்துவுடைய சிலுவையை சுமக்கிற வாய்ப்பு மட்டும் இழந்து போகல, கிரீட வாய்ப்பவே இழந்து போகிற சூழ்நிலை வந்துச்சு. ஆனாலும் கர்த்தருடைய பரிந்து பேசுதல்னால அவருக்கு அந்த வாய்ப்பு மீண்டுமாக கொடுக்கப்பட்டுச்சு. அவருடைய கிருபையினால மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். எருசலேம் நகரத்துல ஒரு மனுஷன் சிலுவையை தூக்கிட்டு போறதுங்கிறது நல்ல பிரபலமான காட்சி, எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க. ஏறக்குறைய அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் சரி, அக்கம் பக்கத்துல இருந்து வந்திருக்கிறவங்களும் சரி, எந்த சூழ்நிலையில அந்த எருசலேம் நகரத்துக்குள்ள வந்திருந்தாலும் எருசலேம் நகரத்துல இந்த சிலுவையை தூக்கிட்டு போற மனுஷனுடைய காட்சிய எல்லா பேரும் நின்னு பார்ப்பாங்க. எல்லாருக்கும் வெளிச்ச மாதிரி இருக்கும் அந்த ஒரு காட்சி, ரெண்டு பக்கம் நின்று எல்லா ஜனங்களும் வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா அந்த ஒரு காட்சியைத்தான் கிறிஸ்து இயேசு ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்துக்கு பயன்படுத்தினார். என்ன ஒரு தருணம்னா, அந்த ஒரு தருணம், அதாவது உண்மையான சீசத்துவத்துக்கு அடையாளமாக அந்த காட்சியை தான் பயன்படுத்தினார். எல்லா ஜனங்களும் பாக்குறாங்க, எல்லா ஜனங்களும் பார்க்கும் போது இவர் சிலுவை சுமந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. இவர் சிலுவையை சுமந்துட்டு போகும்போது இவருக்கு பின்பாக ஒருத்தர் அந்த சிலுவையை தாங்கி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறார். அவருக்கு பின்பாக உண்மையாகவே கிறிஸ்து இயேசு குருனா, அவரை பின்பற்றுகிற சீசனுடைய நிலை என்ன அப்படிங்கறதுக்கு கிறிஸ்து இயேசு தலைவர் இல்ல போதகர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டா, தலைவரும் போதகருமாகிய கிறிஸ்து இயேசு எப்படி நடந்து போயிட்டு இருக்கிறார் பாடுகளுக்கு மத்தியில, அப்ப அதே போல அவருக்கு பின்னாடி நடக்கிறவங்க கூட இப்படித்தான் பாடுகள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் கிறிஸ்து இயேசு அந்த இடத்துல அந்த ஒரு பிரபலமான காட்சியின் மூலமாக உண்மையான சீசத்துவத்துக்கு ஒரு அடையாளமாக பயன்படுத்தினார். ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். மற்ற எவ்வளவோ போதனைகள் போதிச்சிருக்கிறாரு, எவ்வளவோ அற்புத அடையாளங்கள் செய்து காட்டியிருக்கிறாரு, எவ்வளவோ வார்த்தைகள் ஜனங்கள் மத்தியில் அவர் சொல்லியிருக்கிறாரு, சீசர்கள் மத்தியில கூட சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் சிலுவை சுமந்துட்டு போகும்போது சிறைனை ஊரை சேர்ந்த சீமோன் பின்னாடி தூக்கிட்டு வந்தார் பாருங்க, அவரு கூட கொஞ்ச நேரம் சிலுவை சுமந்துட்டு வந்தார் பாருங்க, அந்த காட்சியை தான் உண்மையான சீசத்துவத்துக்கு அடையாளமாக கிறிஸ்து இயேசு அங்க பயன்படுத்தினார். அந்த மார்க்கு 8:35 படிச்சு பாருங்களேன். மார்க்கு 8:35 இந்த வார்த்தையுடைய நேரடியான காட்சியை கர்த்தர் அங்க நிரூபிச்சு காமிச்சார். தன்னுடைய ஜீவனை காப்பாத்திக்க விரும்புறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக நான் இப்படி போறேன்ல, இப்ப என்னை பின்பற்றுகிறது நிமித்தமாகவும் அந்த என்னுடைய நான் சொன்ன வார்த்தையின் மேல விசுவாசம் வச்சு யார் யார் தன்னுடைய ஜீவனை இழந்துக்க போறாங்களோ, ஏன்னா சிலுவை தூக்கிட்டு போனாவே அவருக்கு மரணம் தானே எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா ஜனங்களுக்கும் தெரியும், சிலுவையை தூக்கிட்டு போறவருக்கு அதோட வாழ்வு முடியுது, அவருக்கு மரணம் தானே தெரியும். அதே போல கிறிஸ்து இயேசுவின் சிலுவை தூக்கிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பூமிக்குரிய வாழ்வு முடியுது, கிறிஸ்துவோட கூட சேர்ந்து அவங்க புதிய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பாங்கிற மிகப்பெரிய அந்த ஒரு காரியத்தை கிறிஸ்து இயேசு அந்த ஒரு பிரபலமான காட்சியின் மூலமாக அது உண்மையான சீசத்துவத்துக்கு அடையாளமாக அங்க பயன்படுத்தினார். அதனாலதான் சிரேனே ஊரை சேர்ந்த சீமோனுக்கு அங்க ஒரு குறிப்பான ஒரு மதிப்பு, அதாவது சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு மதிப்பு வேதாகமத்துல காட்டப்பட்டுச்சு. வேதாகமத்துல கிறிஸ்து இயேசு எவ்வளவோ பாத்திரங்கள், எவ்வளவு பாத்திரங்கள்னா எவ்வளவோ ஜனங்கள், எவ்வளவோ காரியங்களை ஜனங்களுக்கு முன்னாடி எவ்வளவோ பாத்திரங்களை பயன்படுத்தினாரு. ஒவ்வொன்னுக்கும் அடையாளம் அடையாளம் அடையாளமாக குணமாக்குதலுக்கும், ஒருவேளை உயிர்ப்பித்தலுக்கு லாசர்வு அடையாளமா பயன்படுத்தினாரு, விசுவாசத்துக்கு ஒருத்தரை பயன்படுத்தினாரு. இதே போல ஒவ்வொரு காரியங்களையும் வேதாகமத்துல அநேக பாத்திரங்களை கிறிஸ்து இயேசு பயன்படுத்தினாலும் அவர் பயன்படுத்தின பாத்திரத்திலேயே மிக முக்கியமான பாத்திரம் யாருன்னா இந்த சிரேனே ஊரை சேர்ந்த சீமோன். ஏன்னா கிறிஸ்து இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்கிற உண்மையான சீசத்துவத்துக்கு அடையாளமாக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் இந்த சிறேனை ஊரை சேர்ந்த சீமோன். ஏன்னா சிலுவையை தூக்கிட்டு போறவர்னா சாதாரண விஷயம் இல்லை இது. அவரோட நிந்தையை பகிர்ந்துக்கிறாங்க, அவரோட அவமரியாதையை பகிர்ந்துக்கிறாங்க, எல்லா காரியங்களுக்கும் பகிர்ந்துகிட்டு ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாடி சிலுவையை சுமந்துட்டு போறாங்கிற அந்த ஒரு சிஷியனுடைய அதாவது சீசருடைய நிலைய கிறிஸ்து இயேசு அந்த இடத்துல சிறேனே ஊரை சேர்ந்த சீமோன்கிற பாத்திரத்தை பயன்படுத்தி வெளிப்படுத்தினார். அந்த மிக முக்கியமான பாத்திரத்துக்கு ஆளானவர் சிறேனே ஊரை சேர்ந்த சீமோன். இந்த ஒரு மிக முக்கிய போதனைக்கு அவர் கூட இருந்த யாருமே வரல, யாருமே இல்லாம போயிட்டாங்க, வரலன்னு இல்ல இல்லாம போயிட்டாங்க. எங்கிருந்தோ வந்த சீமோனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது கூட 1 Corinthians 4:10 அந்த சிலுவை சுமந்துட்டு போறத இல்லைனா அவருடைய சிஷியர்கள் சீசர்கள் எப்படி மனசு ஒத்து அதாவது விரும்பி அந்த சிலுவையை சுமந்துக்குவாங்க அப்படிங்கறத குறிச்சு அங்க சொல்லுவாரு. பாருங்க, இயேசுவின் மரணத்தை எப்போதும் எங்களுடைய சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம், விரும்பி சந்தோஷப்பட்டு. அப்புறம் பின்னாடி படிங்க, கொலோசேயர் 1:24 அப்போஸ்தலர் பேதுரு சொன்ன மாதிரி அப்போஸ்தலர் பவுல் சொன்ன மாதிரி இந்த இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை சுமந்துட்டு போறவங்க மிகுந்த சந்தோஷத்தோட மனம் ஒப்புதலோட போயிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் அந்த சிலுவை தூக்கிட்டு போற சீசருக்கு அடையாளமாக கிறிஸ்து இயேசு சிறேனே ஊரை சேர்ந்த சீமோனை பயன்படுத்தினார். இப்போ சிறேனே ஊரை சேர்ந்த சீமோன் அந்த சிலுவையை தூக்கிட்டு பின்னாடி போறாரு. அந்த காலையில நடந்த அந்த சம்பவத்தை நிச்சயமாக அவர் வாழ்நாளில் மறந்தே இருக்க மாட்டார். ஏன்னா அந்த கிறிஸ்துவினுடைய தோல்ல சிலுவையை தூக்கி வச்ச அந்த போர் வீரர்களும் சரி, அந்த 101 தலைவரும் சரி என்ன சொன்னாங்கன்னா கடைசியில நிச்சயமாகவே இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன்னு சொன்னாங்க. ஆனா கிறிஸ்துவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு சிறேனே ஊரை சேர்ந்த சீமோன் கூட என்னதான் நம்பி இருக்கணும்னா இவர் தேவனுடைய குமாரன்னு சொல்லி ரொம்ப நம்பி இருக்கணும், ரொம்ப ஆழமாக தொடப்பட்டிருக்கணும். கிறிஸ்துவோடைய காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சம்பந்தமே இல்லாம வந்து கலந்துகிட்ட சிறேனை ஊரை சேர்ந்த சீமோன் அந்த இடத்துல கிறிஸ்துவினுடைய காரியங்கள்லாம் பார்த்துட்டு மிக ஆழமாக தொடப்பட்டு பின்னாலே அவர் எப்படி இருந்திருப்பாருங்கிறதுக்கு ஒரு ஆதார வசனம் Mark 15:21 இருக்குது. பாத்தீங்களா, இவர் சிறேனை ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பன்னு சொல்லப்பட்டிருக்கிற இந்த சிறேனை ஊரை சேர்ந்த சீமோன் மார்க் இந்த லெட்டர் எழுதும் போது அலெக்சாந்தர் ரூப் அப்படி ரெண்டு பேர்த்த அடையாளம் காட்டுறாரு. அப்படி அடையாளம் காட்டுறாருன்னா அந்த பகுதியில இவங்க ரெண்டு பேரும் பிரபலமானவங்களாகவோ இல்ல நல்லா தெரிஞ்சவங்களாகவோ இருந்திருக்கணும். இவங்க வேற எந்த விதத்துல தெரிஞ்சிருந்தாலும் மார்க் அடையாளப்படுத்திருக்க மாட்டார். இவங்க மார்க் சுவிசேஷம் எழுதுறாருன்னா அவங்க ரெண்டு பேரும் எந்த விதத்துலதான் தெரிஞ்சிருக்கணும்னா உண்மையாகவே கிறிஸ்து இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றுகிற அந்த காரியங்கள்ல இவங்க உண்மையாக இருந்திருக்கணும். அதனாலதான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அடையாளப்படுத்தி அவங்க அப்பாவையும் அடையாளப்படுத்தி மார்க் அந்த சுவிசேஷம் எழுதுறாரு. அப்போ இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சிறேனே ஊரை சேர்ந்த சீமோன் இந்த சம்பவத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவை சுமந்துட்டு போகிற கிடைச்ச அந்த வாய்ப்புல அந்த சந்தர்ப்பத்தின் மூலமாக ரொம்ப ஆழமாக தொடப்பட்டிருக்கிறோம். அவரும் ஆவிக்குரிய ஜீவியத்துல கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவைய உண்மையாக கொஞ்ச நேரம் மாம்சீகத்துல இருந்த போது நேரடியா தூக்கிட்டு போனது போல ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் சிறேனே ஊரை சேர்ந்த சீமோன் சிலுவையை எடுத்துட்டு போயிருந்திருக்கணும். தன்னுடைய பிள்ளைகளையும் அந்த பரிசுத்த ஜீவியத்துக்கு ஏதுவாக வளர்த்திருக்கணும். அப்படி வளர்த்திருக்கும் பட்சத்துலதான் அவங்க கூட சத்தியத்தின் நிமித்தமாக இருந்திருப்பாங்க. அப்படி சத்தியத்தின் நிமித்தமாக இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை எழுதும் போது அவங்களை அடையாளம் காட்டி மார்க் இந்த சுவிசேஷத்தை எழுதுறார். சிறேனே ஊரை சேர்ந்த சீமோன் பத்தி கொடுக்கப்பட்டிருக்கிற சுருக்கமான விளக்கம் இது. பாருங்க, கிறிஸ்துவோடைய கூடவே இருந்தாங்க அப்போஸ்தலர்கள், எல்லா நேரத்திலையும் கூடவே இருப்பேன்னு சொன்னாரு. எல்லாத்திலையும் முதன்மையாக இருந்தார் பேதுரு. ஆனா அவங்க யாருமே சீசத்துவத்துக்கு அடையாளமாக மிக முக்கியமான போதனைக்கு கூட கிறிஸ்து கூட இருக்கல. யாரோ ஒருத்தராக இருந்த சிறேனே ஊரை சேர்ந்த சீமோனுக்கு அந்த வாய்ப்பு போச்சு. இந்த சீமோன் எப்படிப்பட்டவராய் இருந்தார், சிறேனே ஊரை சேர்ந்த சீமோன் எப்படிப்பட்டவராய் இருந்தார். இவர் கிறிஸ்து கூடவே இருந்தார், இவர் கிறிஸ்து கூடவே இல்ல. கிறிஸ்து கூடவே இருந்தவர் மிக முக்கியமான தருணத்துல மறுதளிச்சுட்டு போயிட்டாரு, மனம் கசந்து அழுதாரு. ஆனா எங்கேயோ இருந்தவர் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் படி செயல்படணும்னு நினைச்சிட்டு பஸ்காவை அனுசரிக்க வந்தவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அங்க தேவனால கொடுக்கப்பட்டுச்சு. அவர் உண்மையான சீசத்துவத்துக்கு அடையாளமாக மிகப்பெரிய போதனையாக வேதாகமத்தில கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படி இந்த சீமோன், சிரேனே ஊரை சேர்ந்த சீமோன் பயன்படுத்தப்பட்டார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க, எங்கேயோ இருந்தவருக்கு எப்படியோ பட்ட வாய்ப்பு. இது ரெண்டு சீமோன் பற்றின அதான ஒரு சின்ன விளக்கம். இன்னைக்கு நாமும் கூட அந்த நிலையில தான் இருக்கிறோம். எந்த நிலையில இருக்கிறோம்னா, யாருக்கோ போயிருந்த வாய்ப்பு, யாரோ தவற விட்ட வாய்ப்பு. 1881 பொதுவான அழைப்பு முடிஞ்சு போச்சு. யாரோ தவற விட்ட வாய்ப்பு, யாரோ எவ்வளவு நேரமோ கிரீடத்தை பிடிச்சிருந்தாங்களோ, ஒருவேளை கடைசி நேரத்துல கிரீடத்தை விட்டவங்களும் இருக்கிறாங்க, இடைப்பட்ட நேரத்துல விட்டவங்களும் இருக்கலாம், ஆரம்பத்தில விட்டவங்க கூட இருக்கலாம். எந்த சூழ்நிலையில யார் எப்படி விட்டாங்களோ நமக்கு அது தெரியாது. ஆனா அந்த ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு தலைக்கு முன்னாடி இருக்குது. நம்ம தலைக்கு மேல கிரீடத்தை வச்ச அழகு பாக்குற அந்த மிகப்பெரிய வாய்ப்பு இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குது, நமக்கு பக்கத்துல இருக்குது. அந்த மிகப்பெரிய வாய்ப்பு, அந்த வாய்ப்பு கிறிஸ்துவோட கூட சேர்ந்து அடிச்சு விட்டு பின்பற்றி நடக்கிறோம் சொல்லிட்டு இவ்வளவு நெருக்கமா வந்துட்டு அந்த கிரீடத்தை பற்றி கொள்ளுகிற விஷயத்துல எங்கனையாவது நம்ம சறுக்கணும்னா கூட அந்த வாய்ப்பு யாரோ ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்கலாம், அவங்களுக்கு போயிடும். எவ்வளவு அபாயகமான காரியத்துல நாம கட்டத்துல நாம இருக்கிறோம் பாருங்க. இது உண்மையாகவே அபாயம்னா அழிவுக்குரியானது இல்ல. தேவன் பேர்லையும் அவருடைய குமாரன் பேர்லையும் வச்சிருக்கிற விசுவாசத்தை நிரூபிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு இது. அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறதுல கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு இது. மிக முக்கியமான காலகட்டம் இது, மிக முக்கியமான தருணம் இது. அதனால அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சப்ஜெக்ட் நம்ம முடிவுக்குள்ள வருது, சின்ன விஷயம்தான். ஆனா கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு எப்படி மாறி போச்சுங்கறத ஒரு ஒப்பீடுதான் நம்ம பண்ணி பார்த்திருக்கிறோம். நமக்கு முன்னாடி கூட அந்த வாய்ப்பு வந்திருக்குது. அப்ப நாம என்ன செய்யலாம்னா, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்தார்னா, கடைசி காலகட்டங்களில் நீங்க படிங்க, யோவான் 19:38. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஒரு, அவரை குறிச்சு வேதாகமத்துல அவர் ஒரு பணக்காரராக இருந்தார்னா சொல்லப்படுது வசனங்கள். ஆனா அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, அந்த வாய்ப்புகள்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. கிறிஸ்துவுக்கு எவ்வளவோ நெருக்கமானவங்க இருந்தாங்க, எவ்வளவோ ரொம்ப நெருங்கினவங்க இருந்தாங்க, அவரிடம் நன்மை பெற்றவங்க எவ்வளவோ பேர் இருந்தாங்க. ஆனா பாருங்க, எல்லாருமே விட்டு போயிட்டாங்க. அந்த கடைசி கட்டத்துல கிடைச்சிருக்கிற அந்த வாய்ப்புல இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அது வரைக்கும் அந்தரங்க சீசனா தான் இருந்தாரு. ஆனா இது கடைசி கட்டம், கிறிஸ்துவோட மாம்சீகமான காரியங்கள் முடிவுக்கு வருது. அந்த முடிவுக்கு வர கடைசி கட்டத்துல கூட இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அமைதியா இருக்கல. ஆலோசனை சங்கத்துல ஒருவரா இருந்தார் இவரு, அவர் ஒரு கனமிக்க மனுஷனா இருந்தாரு. ஆனா என்ன பண்ணாருன்னா, யாராவது ஏதாவது சங்கத்தில இருந்து சொல்லுவாங்க, ஆலோசனை சங்கம் சேர்ந்துதான் அவருக்கு அந்த தீர்ப்பை கொடுத்திருக்குது, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு, அந்த எல்லா விஷயங்களும் இவருக்கு தெரியுது. ஆனா இதுல அவர் விலகி இருந்திருக்கிறார். பிரதர் ரசல் சொல்லும் போது, அந்த தீர்ப்பின் சமயங்கள்ல இவரும் சரி நிக்கோதவங்களும் சரி கொஞ்சம் விலகி இருந்திருக்கிறாங்க, அந்த காரியங்களுக்கு உடன்படாம. இப்படி அப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டம், மிக முக்கியமான கனமிக்க மனுஷன் இவரு, நெருக்கடியான காலகட்டம், கிறிஸ்து கொல்லப்பட்டிருக்கிறார். யாருமே பக்கத்துல போறதுக்கு நெருங்கின இருந்தவங்க யாருமே போகிறதுக்கு பயம், சூழ்நிலை சரியில்லாம இருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுமா, கனமிக்க மனுஷன் தான். ஏன்னா இது வாய்ப்பு கடைசி வாய்ப்பு, இதுவரைக்கும் தான் அந்தரங்கமா சீசனா இருந்தாச்சு, இது கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பையும் விட்டுட்டு இருந்தார்னா, அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் பத்தி கூட வேதாகமம் சொல்லவே சொல்லியிருக்காது. அவர் என்ன செய்தார்னா, பிலாத்துட்ட போய் அந்த சரீரத்தை அடக்கம் பண்றதுக்கான அனுமதி கேட்டார். இதுக்கு எவ்வளவு தைரியம் தெரியுமா வேணும், சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷனை அடக்கம் பண்றதுக்கு பிலாத்துட்ட கவர்னர்கிட்ட போய் அனுமதி கேட்கிறாருனா, ஆலோசனை சங்கத்துல இருந்துட்டு போய் அனுமதி கேட்கிறாருனா, எல்லா அவர் கூட இருந்த மற்ற சகோதரர்கள், மற்ற சகாக்கள், மற்றும் அவருடைய ஆலோசனைக்காரர்கள் கூட இருந்த அதிகாரிகள் எல்லாருடைய எதிர்ப்பு வந்தாலும் சரி, அவங்க என்ன சொன்னாலும் சரி, நம்மளை விலக்கி வைத்தாலும் சரி, இல்லைன்னா பதவி போனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, இவ்வளவு தைரியம் எவ்வளவு பாருங்க. உச்சக்கட்ட நேரத்துல மிகுந்த அந்த கடைசி தருணத்துல மிக தைரியமாக முடிவெடுத்து பிலாத்துட்ட போய் கேட்கிறாரு, அந்த ஆலோசனை, அதாவது அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்றதுக்கான உரிமை கேட்கிறாரு. வாங்கிட்டு வந்து அந்த கல்லறையிலையும் அடக்கம் பண்றாரு. அப்படி அடக்கம் பண்ணிட்டு அவரு அடக்கம் பண்ணும் போது அப்போ உண்மையாகவே நியாயப்பிரமாணத்தின்படி என்ன சம்பவம் இருக்கும்னா, எண்ணாகமம் 19:11 பாருங்க, செத்து போன மனுஷனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 தீட்டுப்பட்டவனா இருக்கணும், 7 விலகித்தா இருக்கணும். இது புலி அது பஸ்கா பண்டிகை கொண்டாடுற நேரம். இப்ப சீமா இது யோசேப்பு அரிமத்தியா ஊரான யோசேப்பு இப்ப அந்த சரீரத்தை, அதனாலதான் நிறைய பேர் வரவே மாட்டாங்க. ஆனா இவர் தைரியமா போய் அந்த சரீரத்தை கேட்டு வாங்கினார்னா அதை தொட்டு தூக்கி வச்சுதானே அடக்கம் பண்ணணும். கிறிஸ்தியேசுவின் சரீரத்தை, அடிக்கப்பட்ட அந்த சரீரத்தை அப்படி தூக்கி வச்சு இவர் அடக்கம் பண்ணாரு. இப்படி அடக்கம் பண்ணா நியாயப்பிரமாணத்தின்படி அவர் என்னதான் செய்யணும்? 7 தீட்டுப்பட்டவர் மாதிரிதான் இருக்கணும். கனமிக்க மனுஷன், ஆலோசனை சங்கத்துல இருந்தவர், எல்லாருடைய பகையும் இவருக்கு வர்ற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. அதெல்லாம் துச்சம்னு மதிச்சுட்டு ரொம்ப தைரியமா போய் அனுமதி வாங்கினார். அனுமதி வாங்கிட்டு இப்படி செய்துட்டாலும் தான் குடும்பமா இருந்தாலும் சரி, இவர் போய் கலந்துக்க முடியாது. 7 என்னதான் பண்ணணும்? தீட்டுப்பட்ட மனுஷனா ஒதுங்கித்தான் இருக்கணும். கடைசி வாய்ப்பு, கட்ட கடைசி வாய்ப்பு, அதோட அவருடைய காரியங்கள் முடிவடையுது. அந்த வாய்ப்பை இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, அந்த ரங்க சீசனா இருந்த யோசேப்பு மிக தைரியமாக இறங்கி பயன்படுத்தினார். ஒருவேளை அந்த இடத்துல விட்டிருந்தார்னா அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை அவர் அந்தரங்கமான சீசனாகவே இருந்துட்டு போயிருக்க வேண்டியதுதான். ஆனா வேதாகமத்துல இடம் பெற்றிருக்கிற அளவுக்கு அவருடைய பேர் கூட பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னா, அந்த கட்ட கடைசி வாய்ப்பை கூட ரொம்ப தைரியமா முன் வந்து செஞ்சார். சங்கீதம் 118:27 கொஞ்சம் நல்லா படிங்க சிஸ்டர். பண்டிகை பண்டிகை பலி, பாருங்க நீங்க அந்த வசனம் கவனிச்சு பாருங்க. அங்க அந்த பண்டிகை நாள்ல செலுத்தப்படுற ஒரு ஒரு இந்த பலி எப்படிப்பட்ட பலினா, இவங்க தங்களுடைய சொந்த பலிகளை தைரியமா கொண்டு போய், அந்த சொந்த பலிகளை கொண்டு போய் அந்த பலிபீடத்துடைய கொம்புகள்ல கட்டணும். அங்க செலுத்தப்படுற பலிகள் செலுத்தப்படும், ஆனா அதுக்கு மேலாக இவங்க தங்களுடைய சொந்த பலிகளை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகள்ல இவங்க கட்டுவாங்க. எப்ப தெரியுங்களா? பண்டிகை காலத்துல. அந்த பண்டிகை காலத்துல பலிபீடத்தில் கட்டப்படுற பலிகளுடைய பலிகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமும் அனுகூலமும் அதிகம். அது கர்த்தர் பிரகாசிப்பார் அப்படின்னு சொல்லப்படுற வசனத்தில் இருக்கும். பண்டிகை நாளிலே கட்டுற பலிகளுக்கு அவ்வளவு அனுகூலமும் ஆசீர்வாதமும் இருக்குது. அதை தைரியமா கொண்டு போய் கட்டணும். தைரியமாய் கொண்டு போய் கட்டணும்னாக்க அந்த பலி செலுத்தணும்னா மற்ற பலிகள் நடக்கும், அந்த பலி செலுத்தணும்னா இவங்க அந்த அதனால வர்ற இழப்புகளை சந்திக்கிறதுக்கான தைரியத்தோடு கொண்டு போய் அந்த பலியை போய் செலுத்தணும். இதுல என்ன இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம்னா, குறிப்பிட்டிருக்கிற தருணத்துலதான் அந்த பலி செலுத்தணும். குறிப்பிட்டிருக்கிற தருணத்துல செலுத்தப்படுற, அதாவது ஏற்ற காலத்துல செலுத்தப்படுற பலி அங்கீகரிக்கப்படுது. ஆனா பண்டிகைக்கு பின்பாக இவர் கொண்டு போய் எவ்வளவு பலி செலுத்தினாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. பண்டிகை நாள்ல செலுத்துற பலிக்கு அவ்வளவு அங்கீகாரமும் இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்குது. இப்ப அப்படியே அது அங்க சொல்லப்படுற ஒரு இது மிக முக்கியமான சம்பவம் இது. இப்ப நமக்கு என்ன காலங்கள் தெரியுங்களா? நாமும் அந்த காலகட்டத்துலதான் இருக்கிறோம். இன்றைக்கு மாத்திரம் தான் நாம பலி செலுத்த முடியும். ஒருவேளை நினைச்சு இன்றைக்குன்னா இந்த சுவிசேஷ யுகத்துல இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்புல மாத்திரம் தான் நாம் பலி செலுத்த முடியும். இதற்கு முன்பாக யாரு, அதாவது சுவிசேஷ யுகத்துக்கு முன்பாக யாரும் பலி செலுத்த முடியாது. அதே போல வரப்போய் ராஜ்யத்துல யாரும் இந்த பாத்திரத்துல பங்கெடுக்கிற காரியத்துக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. முழுக்க முழுக்க சுவிசேஷ யுகத்துல மாத்திரம்தான் இந்த வாய்ப்பு. இன்னைக்கு மட்டும்தான் பரிசுத்தவான்களா இருந்து அவருக்கு பலி செலுத்த முடியும். அந்த பலி செலுத்தி அவரோட கூட பாத்திரத்துல பங்கு பெறவும் முடியும், அவரோட கூட ஆளுகையிலையும் பங்கு பெற முடியும். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு கடைசி வாய்ப்பு, அது வரைக்கும் வெளியே தெரியலனாலும் அந்த கடைசி வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி தன்னுடைய பலிகளை செலுத்தினாரு. செலுத்தினதுனால மிகப்பெரிய வாய்ப்பும் ஆசீர்வாதமும் கூட அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போலத்தான் சகோதர சகோதரிகளே, ரெண்டு சீமோன்களுடைய நிலை பார்த்தோம். கூடவே இருந்தவர் ஒருத்தர், எங்கேயோ இருந்தவர் ஒருத்தர், கூடவே இருந்தவருடைய நிலை பாருங்க. அந்த காலகட்டங்கள்ல எப்படி இருந்தது? அதே போல சீமோன் இந்த சிறேனை ஊரில் சென்ற சீமோனுடைய நிலை எப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள வந்தது. இப்போ நம்முடைய நிலை எப்படிப்பட்டதா இருக்குது? ஒருவேளை அந்தரங்கமான காரியங்களாக நாமும் கூட ஒருவேளை செயல்பட்டு இருந்தோம்னா, இப்பதான் பண்டிகையின் காலம், இப்பதான் பலி செலுத்தக்கூடிய காலம், இப்ப நம்முடைய பலிகளை நிச்சயமா செலுத்தியே ஆகணும். அதுவும் இல்லாம இது கடைசி கட்ட காலம், இப்ப விட்டா வேறொரு வாய்ப்பு பின்பாக கிடைக்க போறதும் இல்ல. அந்த வாய்ப்புல தான் நாம இருக்கிறோம், யாரோ விட்ட வாய்ப்பை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இது எல்லாத்தையுமே நாம நினைச்சு பார்த்து நிதானிச்சு பார்ப்போம், நிதானிச்சு பார்ப்போம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிதானிப்போட நம்முடைய ரட்சகருடைய மரணத்துல பங்கடைகளா, அவருடைய பாத்திரத்துல பங்கடைகளா, அவருடைய மரணத்தை நினைவு கூறலாம். இவ்வளவு பெரிய காரியம் தேவன் நமக்கு முன்பாக வச்சிருக்கும் போது இந்த ஒப்பீடுகளை நாம் நினைச்சு பார்ப்போம். நினைச்சு பார்த்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை கிரீடத்தை உறுதிப்படுத்திக்கிறதுக்கான முயற்சிகளை நாம் தொடர்ந்து ஈடுபடுவோம். தேவன் அவருடைய குமாரன் மூலமாக அனுதினமும் அவருடைய வழிநடத்தி நம்மை போஷித்து வழி நடத்துவாராக.
கிறிஸ்திய சொல்பில் மிகவும் பிரியமான அன்பான சகோதரர், நாளையும்